الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فإبرز مدل பகல் உணவு வரைக்கும் கேள்வி பதில். அப்பதான் கேள்வி பதில் சுருக்க முடியும்.
உதோ செய்யும் போது நபி அவர்கள் பாத்திரத்தை பயன்படுத்தினார்கள் என்றிருக்கும் போது நீர் குழாயில் உதோ செய்வதன் நிலைப்பாடு என்ன?
அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய உதுவை பொறுத்தவரையில் அவங்க பாத்திரத்தில் கையை போட்டு அள்ளி உது செஞ்சதும் இருக்குது. அதே போல் நபித்தோழர்கள் அந்த நீரை கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஊற்றிவிட்டு அதன் மூலமாக உது செய்த ஹதீஸ்களும் இருக்குது. இப்போ முகைரா பின் ஷுஅபா ரலியல்லாஹு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நீரை கொண்டு வந்து அவங்களோட கையில் ஊற்றுனாங்க. அப்போ ஊற்றுனதை வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உது செஞ்சாங்க. அதால் பாத்திரத்தில் தான் உதவு செய்யணும், இந்த பைப் அமைப்புகளில் செய்ய இயலாதுன்னு எங்களுக்கு சொல்ல இயலாது. அப்போ பைப்பை திறந்து விட்டு தண்ணி அப்படி கொட்டுப்படுது. அப்போ அது ஊற்றுற மாதிரி ஒரு அமைப்பு, அதில் நாங்கள் உதவு செய்யலாம், எந்த விதமான தடையும் இல்லை. ஆனால் வந்து அதாவது அந்த அளவுக்கு மீறி தண்ணிகளை பாவிக்கிறத நாங்கள் தவித்து கொள்ளணும். உதாரணத்துக்கு முகம் கழுவுறதுக்கு நாங்கள் ரெண்டு கையும் நிறச்சி தண்ணி எடுக்கக்கூடாது. அந்த ஒரு கையில் தண்ணீரை எடுத்து இடது கையோடு சேர்த்து அப்படித்தான் நாங்கள் கழுவோம். அதே போல் கால் கழுவுற நேரம் கூடுதலாக தண்ணீர் எடுக்கப்படுது. கால் கழுவுற நேரம் வந்து வலது கையில் தண்ணீரை எடுத்து அந்த தண்ணீரை அப்படி வந்து காலில் தொளித்து அதை தேய்ச்சி கழுவணும் இடது கையால். அதனால் வந்து அந்த எல்லைகளை தாண்டாமல் கூடுதலாக தண்ணீரை எடுக்காமல் அந்த குறிப்பிட்ட வரையறையோடு எதிலையும் உதவி செய்யலாம். தடவு
மகரை பிறகு தருகிறேன் என்று கூறி திருமணம் முடிக்க முடியுமா?
பிறகு தருகிறேன் என்று சொல்லி திருமணம் முடிக்கலாம், ஆனால் பிறகு கட்டாயம் கொடுத்துருவோம். என்னைக்கு வந்து ஜாகிலிய திருமணங்களில் நாங்கள் பார்க்குறோம் வந்து 101 ரூபா 1001 ரூபா இப்படின்னெல்லாம் மகர் வைக்கிறாங்க. மகர் வச்சுட்டு கொடுக்கறது இல்லை, அது ஒரு சம்பிரதாயத்துக்கு வைக்கிறது. அங்கே மரணித்ததுக்கு பிறகு அங்கே மையத்துக்கிட்ட போயிட்டு இதுக்கு ஹலால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிற்கிறது. அப்போ இது வந்து இஸ்லாமிய நடைமுறை இல்லை. மகரை பொறுத்தவரையில் தாமதிக்கக்கூடாது, அது பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு உரிமை. அப்போ அதை வந்து நாங்கள் உரிய நேரத்துக்கு ஆரம்பத்திலே கொடுக்கறது தான் சரியான முறை. ஒரு ஆளுக்கு அந்த சந்தர்ப்பம் இல்லைன்றால் அவர் வாக்களித்த ஒரு தொகை ஒன்று இருக்கு, இவ்வளவு தான் மகர் அப்படின்னு வாக்களித்த ஒரு தொகை ஒன்று இருக்கு. அந்த தொகையை வந்து அவங்க கட்டாயமாக கொடுக்கணும். அதில் எந்த விதமான குறைபாடுகளும் அவங்க செய்யக்கூடாது. என்ன காரணம்? மகரை பொறுத்தவரையில் மகர் ஒருவர் வாக்குறுதி அளித்தால், ஒரு பெண்ணை திருமணம் செய்யறதுக்கு இவ்வளவு தாரேன்னு சொல்லி வாக்குறுதி அளித்தால் அந்த மகர் தொகை கட்டாயம் கொடுக்கப்படணும். அது வந்து அதில் தாமதங்களை அவங்க தவித்து கொள்ளணும், முடிஞ்ச வரைக்கும் கட்டாயம் கொடுக்கணும். கொடுத்ததுக்கு பிறகு வந்து அந்த பெண் விரும்பி ஏதாவது இதில் நீங்களும் விடுங்கன்னு சொல்லி அவங்க தந்தால் அதில் எடுக்கலாம், ஆனால் கொடுக்கறது கட்டாய கடமை. அப்போ திருமணம் முடிக்கும் போதே மகரை கொடுக்கணுமாண்டால் முடிஞ்சால் அப்படி கொடுக்கறது, அப்படி இல்லை திருமணம் முடித்ததுக்கு பிறகு அவர் வாக்குறுதி அளித்த தொகையை கட்டாயமாக கொடுக்கணும், கொடுக்காமல் இருக்கக்கூடாது. அது மார்க்கத்தில் தடை.
பிரயாணத்தில் இருக்கும்போது பரலான தொழுகைக்கு முன் முன்பின் தொழக்கூடிய சுன்னத்து தொழுகைகள் கடமை இல்லை, ஆனால் சுபஹிற்கு முன்னால் சுன்னத்து தொழுகை தொழ வேண்டுமா?
அதாவது பிரயாணத்தை பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுன்னத்து தொழுகைகள் பெருசாக தொழுகிறது இல்லை. ஆனால் சுபஹுடைய சுன்னத்து தொழுகையை பொறுத்தவரையில் அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விடுறதில்லை, விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அறிவிப்புகளில் வாரத்தை நாங்கள் பார்க்குறோம். அப்போ சுபஹுடைய சுன்னத்து வந்து பிரயாணத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேணிய ஒரு சுன்னத்து தான் சுபஹுடைய சுன்னத்து. அப்போ எந்த அளவுக்கு இருந்தால் ஹதீஸில் நாங்கள் பார்க்குறோம், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யுத்தத்துக்கு போகிற நேரத்தில் வந்து அந்த யுத்த சந்தர்ப்பத்தில் அதாவது ஓய்வெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கல. அப்போ கடைசி நேரத்தில் ஓய்வெடுக்கிறாங்க, சுபஹு நெருக்கி ஓய்வெடுக்கிறாங்க. இருந்த பிலால் ரலியல்லாஹுங்களுக்கு சொல்கிறாங்க வந்து சுபஹுடைய அந்த நேரத்துக்கு நீ நம்மளை எழுப்பி விட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் பிலால் ரலியல்லாஹுங்களுக்கும் தூக்கம் பெய்த்தது. அப்போ சூரியன் உதிச்சு அதனுடைய வெயில் பட்டு அதாவது அந்த சூடு அதிகரிக்கும் வரைக்கும் யாருக்கும் விழிப்பு வரையில்லை. அப்போ அதில் முதலாவது முழிச்சது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்போ முழிச்சு சொன்னாங்க, வாங்க நாங்கள் இடத்த மாற்றுவோம், இதில் ஷைத்தான் இருக்கிறான்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கனை தொழுகிற நேரம் முதலாவது சுன்னத்தை தொழுதுட்டு தான் அடுத்தது சுபஹுடைய அந்த இரண்டரை காத்தையும் தொழுதாங்க அப்படின்னு ஹதீஸில் வாரத்தை நாங்கள் பார்க்குறோம். சுபஹுலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சுன்னத்தை தொழுகை விட்டதில்லைங்கிறது வருது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. இப்போ நாங்கள் ஊரில் இருக்கிற நேரம் ஒவ்வொரு சுன்னத்து தொழுகையும் விடாமல் நாம் தொழுகிறோம். பயணத்தில் நாங்கள் போனால் அதே கூலி எங்களுக்கு கிடைக்கும். இப்படி ஒரு சிறப்பு ஒன்று இருக்குது. ஒரு ஆள் ஆரோக்கியமாக இருக்கும்போது எல்லா சுன்னத்துகளையும் பேணி தொழுகிறார், நோய் வந்துட்டு அவரால் தொலை ஏழை இல்லைன்னு சொல்லி சொன்னால் அவருக்கும் பரிபூரணமான கூலி கிடைக்கும். அப்போ ஒரு நோயாளி, அதே போல் ஒரு பயணத்தில் போகக்கூடியவர், ஊரில் தொழுத அந்த அமல் இபாதத்துக்குரிய அதே கூலி அவங்களுடைய நோய் சந்தர்ப்பத்தில் செய்யாமல் இருந்தாலும் கிடைக்கும், பிரயாண சந்தர்ப்பத்தில் செய்யாமல் இருந்தாலும் கிடைக்கும். அதில் விசேஷமாக சுபஹுடைய சுன்னத்தை பொறுத்த வரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணத்திலையும் விட்டதில்லை, ஊர்லேயும் விட்டதில்லை.
அஸ்ஸலாமு அலைக்கும். மனைவியர்கள் கணவனுடன் கோபித்து கொண்டு பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு கணவனுக்கு தெரியாமல் வீட்டை விட்டு போக முடியுமா?
அப்படி போக இயலாது. மனைவிமார்கள் கணவன்மாருடைய அனுமதியை பெற்றுதான் அவங்க போகும். அந்த இடத்துல கணவனுக்கு வந்து அவங்க கட்டுப்பட இல்லை, அவங்களோட அந்த சொல்களை மதிக்க இல்லை. அதுலேயும் விசேஷமாக ஒரு கணவன் பொதுவாக அனுமதி கொடுத்திருக்கிறார், நீங்கள் இப்படி போகிற நேரமெல்லாம் நம்மகிட்ட கேட்க தேவையில்லை, நீங்கள் போங்க அப்படின்னு அனுமதி கொடுத்தால் அவர் அவங்க சொல்லிட்டீங்கன்னு அவசியம் இல்லை, ஏன்னா அவர் பொது அனுமதி ஒன்றும் கொடுத்து வச்சிருக்கிறார். அதே நேரத்தில் ஒரு கணவன் சொல்லி வச்சிருக்கிறார், என்னுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருந்தால் அப்போ அந்த பெண் வந்து அந்த கணவனுடைய அனுமதியை பெற்று தான் அவங்க போகணும். அந்த கணவருடைய அனுமதி இல்லாமல் அவங்க போக இயலாது. ஏன்னா போனால் அவங்க அந்த கணவருக்கு கட்டுப்படை இல்லை, கணவனுக்கு மாறு செய்கிறாங்க. ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் அல்லாஹ் கட்டுப்பாடு, தூதருக்கு கட்டுப்பாடு, அமீருக்கு கட்டுப்பாடு, அதோட விசேடமாக கணவருக்குரிய கட்டுப்பாடும் மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல சந்தர்ப்பங்களில் பெண்களுக்கு இந்த கணவர்மாருக்கு கட்டுப்படுற விஷயத்தை வலியுறுத்தி இருக்கிறாங்க. எந்த அளவுக்குனால் அதாவது மனிதனுக்கு சுஜூது செய்வது கூடும் என்றிருந்தால் ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவருக்கு சுஜூது செய்யும்படி நான் ஏவி இருப்பேன் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அந்த அளவு கணவர்மார் விஷயத்தில் மனைவிமார்கள் கட்டுப்பாட்டோடு நடக்கணுங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வலியுறுத்தி இருக்கிறாங்க. அப்போ அதால் வந்து அப்படி ஒரு கணவர் பொது அனுமதி தரவில்லைன்னு சொல்லி சொன்னால் அவங்கள்ட்ட கேட்டு தான் போகணும்னு அவர் சொல்லியிருந்தால் கட்டாயம் அந்த பெண் அந்த மாதிரி தான் செய்யணும். இல்லாட்டி மாறி போனால் அவங்க மாறி செஞ்ச அந்த பாவம் நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்கும்.
பெண் மக்களுக்கு மகராக கொடுக்கப்படும் பணம் யாருக்கு சொந்தம், மணப்பெண்ணுக்கா மணப்பெண்ணின் தந்தைக்கா?
நிச்சயமாக மணப்பெண்ணுக்கு தான் சொந்தம். அதாவது ஒரு பெண்ணுக்கு மகர் கொடுக்கப்பட்டால் அந்த மகர் வந்து அந்த பெண்ணுக்கு சொந்தமானது, அதில் வேறு யாரும் உரிமை கோர இயலாது. அது கணவராயிருந்தாலும் சரி, அதே போல கணவருடைய மனைவியினுடைய தந்தை குடும்பங்கள் யாராக இருந்தாலும் அவங்க உரிமை கோர இயலாது. அதனுடைய முழு உரிமையும் அந்த பெண்ணுக்குத்தான் இருக்கு. அவங்க விரும்பினால் கணவருக்கு கொடுக்கறா கொடுக்கலாம், அதாவது கணவருக்கு கொடுக்கலாம், அல்லது அவங்களுடைய தந்தைக்கு வேற யாருக்கும் கொடுக்கறதாக இருந்தால் அவங்க விரும்பினால் கொடுக்கலாம். மற்றபடி வேற யாருக்கும் உரிமை கிடையாது.
புகாரி ஹதீஸில் சஹாபா பெண்மணிகள் தங்க நகைகளை கலட்டி காதில் உள்ளவற்றையும் கழுத்தில் உள்ளவற்றையும் கலட்டி தான தர்மம் செய்தார்கள். அதற்கு எங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு தோடு குத்தலாமா, காதில் ஓட்டை போடலாமா, அது பற்றி விளக்கவும்.
அதில் எந்த விதமான ஒரு தடையும் இல்லை. அதாவது காது குத்துறது, காதில் ஓட்டை போட்டு அந்த தோடுகளை போடுறது, இதில் எந்த விதமான தடையும் இல்லை. என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் அவங்கள அந்த பெண்மணிகள் வந்து அது போட்டிருக்கிறாங்க. அப்புறம் அதாவது ஒரு பெருநாள் தினத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீங்கள் எல்லாரும் சதக்கா செய்யுங்க, அதுலேயும் விசேஷமாக பெண்களை பார்த்து சொன்னாங்க, அதிகமான பெண்களை நான் நரகத்திலே கண்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வந்து நீங்கள் சதக்காக்களை அதிகப்படுத்துங்க அப்படின்னு பெண்களில் சொன்னாங்க. அப்படி சொன்னதோடைய அந்த பெண்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னால், தங்களுடைய கழுத்துகளில் இருந்தது, தங்களுடைய காதுகளில் இருந்த நகைகளை எல்லாம் கலட்டி போட்டாங்க அப்படின்னு ஹதீஸ் சொல்லியிருக்கிறது. அதனால் அதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. அப்படி தடை இருக்குமாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை சொல்லுவாங்க, நீங்கள் இந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி எந்த ஒரு ஹதீஸலும் எங்களுக்கு கிடைக்க இல்லை.
என்னுடைய கேள்வி இதுதான், சூனியம் சம்பந்தமான கேள்வி. நான் தபலீக் ஜமாத்தில் இருக்கும்போது ஜமாத்து தொழுகை தொழுதேன். இப்போது எஸ்எல்டிஜே ஜமாத்தில் இருக்கும்போது புகாரில சூனியம் சம்பந்தமான ஹதீஸை மறுக்கிறாங்க, இதை பற்றி விளக்கவும்.
அதாவது சூனியம் இதை பொறுத்தவரையில் அது ஒரு விரிவான ஒரு தலைப்பு. சூனியத்தை பொறுத்தவரையில் அப்படி ஒன்று இருக்குதா இல்லையான்னு கேட்டால் அப்படி ஒன்று இருக்குது. அது தெளிவாக குர்ஆனும் காட்டுது, அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய அந்த ஹதீஸலும் காட்டுது. அவ அந்த சூனியத்தை செய்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காஃபிராகவில்லை அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றான். அப்போ சூனியம்ன்ற ஒன்று இல்லைன்னு சொல்லி சொன்னால் அவ அதை செய்கிறத்தால சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காஃபிராகவில்லைன்னு அல்லாஹ் சொல்ல தேவையில்லை. அப்போ சூனியம்ன்ற ஒன்று இருக்குது, ஆனால் சூனியத்தில் நாங்கள் வைக்க வேண்டிய நம்பிக்கை என்னன்னு சொல்லி சொன்னால், அது அல்லாஹினுடைய உத்தரவில்லாமல் யாருக்கும் எந்த விதமான தீங்கும் செய்யாது. யார் எப்படித்தான் சூனியம் வச்சாலும் அல்லாஹ்வோட அனுமதி வேணும். அல்லாஹ்வினுடைய அந்த அனுமதி இருந்தால்தான் அந்த சூனியத்தின் மூலமாக ஏதாவது தாக்கங்கள் வரதாக இருந்தால் அது வரும். அல்லாஹ்வினுடைய அனுமதி இல்லாமல் எந்த சூனியத்தாலும் எதுவும் செய்ய முடியாது. அப்போ சூனியம்னு ஒன்று இருக்கிறீங்க. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களை அழித்து நாசமாக்கக்கூடிய ஏழு பெரும் பாவங்களை தவிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ அதில் வந்து இந்த சூனியமும் குறிப்பிடப்படுது. அப்போ அந்த சூனியத்தை செய்வதன் மூலமாக உங்களை அழிக்கக்கூடிய பெரும் பாவத்தை நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிறதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய விஷயம். அப்போ சூனியம்னு ஒன்று இருக்கிறது, அதை செய்ததன் மூலமாக ஒருவர் பெரும் பாவியாக மாறுகிறார், அதை செய்ததன் மூலமாக ஒருவர் காஃபிராக மாறுகிறார், இது ஒன்று. அப்ப இன்றைக்கு வந்து எஸ்எல்டிஜே இவங்களில் இதெல்லாம் மறுக்கிறாங்க. அதை மறுக்கிறதுக்குரிய எந்த ஒரு தெளிவான சான்றுகள் ஆதாரங்கள் எதுவுமே இல்லை. அவங்க வெறுமனே வந்து அதற்கு சில பிழையான இதுகளை சொல்லி பிழையான விளக்கங்களை கொடுத்து குர்ஆன் வசனத்தை போட்டு திரித்து அதன் மூலமாகத்தான் அவங்க மறுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்களே ஒழிய, தெளிவாக சூனியம்னு ஒன்று கிடையாது அப்படின்னு ஒன்று இல்லை அப்படின்னு காட்டக்கூடிய எந்த ஒரு குர்ஆன் வசனமோ அல்லது ஹதீஸோ இல்லை. மாறாக குர்ஆன் வசனங்களும் ஹதீஸ்களும் உறுதிப்படுத்தது என்னென்றால், சூனியம்னு ஒன்று இருக்குது, அதை செய்கிறவன் காஃபிர், அவன் செய்யக்கூடியவன் பெரும் பாவி. அந்த சூனியத்தை யார் செய்தாலும் அல்லாஹ்வினுடைய உத்தரவின்றி அது யாருக்கும் எந்த விதமான தீங்கும் செய்ய முடியாது. இதைத்தான் வந்து குர்ஆன் ஹதீஸ் வந்து எங்களுக்கு சொல்லு.
ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் உள்ள ஒருவர் யூத கிறிஸ்தியன் இந்துக்கள் சிங்களவர் மஜூசிகள் அனைத்து பேர்களுக்கும் சலாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார். இதை ஒருவர் தட்டி கேட்டால் சிங்களவர்களுக்கோ தமிழர்களுக்கோ சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறினால் கூடுமா கூடாதா என்று கேட்கிறார். அப்படியென்றால் நான் அதை அரபால் கூறுகிறேன், அதில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்று கேட்கிறார்.
இதுல என்னன்னு சொல்லி சொன்னால், சலாத்தை பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னென்றால், லா தப்தஉல் முஷ்ரிகீன பிஸ்ஸலாம், முஷ்ரிக்குகளுக்கு நீங்கள் சலாத்தை கொண்டு ஆரம்பிக்காதீர்கள், அவ்வளவுதான். அதே நேரத்தில் வைதா ஹய்யிதும் பிதஹய்யத்தின் ஃபஹய்யு அஹ்ஸன மின்ஹா அவ் ருத்துஹா, உங்களுக்கு ஏதாவது ஒரு காணிக்கை செலுத்தப்பட்டால், அதாவது சலாம் முகமன்கள் ஏதாவது உங்களுக்கு சொல்லப்பட்டால், ஒன்றும் அதை விட சிறந்ததை சொல்லுங்கள், அல்லது அதையே திருப்பி சொல்லுங்கள் அல்லாஹு தஆலா சொல்லுங்கள். அப்போ பதில் சொன்னதை பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யார் வந்து சலாம் சொன்னாலும் அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு இங்கே தடை செய்யப்பட்ட விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், முஷ்ரிக்குகளுக்கு சலாத்தை கொண்டு ஆரம்பிக்கிறது, அவங்களுக்கு நாங்கள் சலாத்தை கொண்டு முந்துறது தான் தடுக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி நிறைய விரிவான பயான்கள் எல்லாம் செய்யப்பட்டிருக்குது. வாய்ப்பு இருந்தால் நீங்கள் இணையதளங்களில் வந்து இது சம்பந்தமான பயான்கள் இருக்கும், உங்களால் கேட்டுக்கொள்ள முடியும். அப்போ எங்களுக்கு தடை என்னன்னு சொல்லி சொன்னால், சலாத்தை கொண்டு நீங்கள் ஆரம்பிக்காதே, சைஹான ஹதீஸ் தடை வந்து. அப்போ இதை மட்டும் நாங்கள் செய்ய மாட்டோம். அப்போ இதில் ஒரு ஆள் வந்து வாதிக்கிறார் வந்து, அதாவது சலாம் அலைக்கும் சொல்லாமல் சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்கிறோன்னு சொல்லி சொன்னால், அது ஒரு வகையான ஹீலா, அதாவது தந்திரம். அதாவது அல்லாஹ்வுடைய விஷயத்தை பொறுத்தவரையில் தந்திரம்ங்கிறது வந்து அல்லாஹ் மிகவும் வெறுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துன்னு நீங்கள் ஆரம்பிக்காதீங்கிறத வச்சு, அப்போ அரபில் தான் ஆரம்பிக்கக்கூடாது, அதே இது தமிழ் கருத்தை எடுத்து நாங்கள் ஆரம்பிக்கலாம். ஏன்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயும் சாந்தி சமாதானம் அல்லாஹுனுடைய அருள் உண்டாகட்டும்னு நீங்கள் சொல்லாதீங்க என்று தடுக்க இல்லைன்னு நாங்கள் போனால், அங்கே நாங்கள் வந்து ஒரு வகையான தந்திரத்தை கையாள, அப்போ அந்த தந்திரம் வந்து கூடாது. இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு நல்ல காலை உண்டாகட்டும் அப்படின்னு ஏதாவது சொல்கிறோம், அல்லது வந்து அவங்களுக்கு குட் மார்னிங் சொல்கிறாங்க, இது மாதிரி ஏதாவது ஒரு அமைப்பில் சொல்கிறாங்க என்றால் அதில் எந்த விதமான தடையும் இல்லை. இப்போ எங்களுக்கு வந்திருக்குது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, இந்த சலாத்தை நீங்கள் ஆரம்பிக்காதீங்க. அப்போ அதே சலாத்தை ஒரு ஆள் கருத்தை எடுத்து வேறு மொழியில் சொல்லலாமான்னு கேட்டால் சொல்லலை, அது அவர் அந்த விஷயத்தில் தந்திரத்தை கையாள்றால். இது சாதாரணமாக சலாம் சொல்றதை விட பெரிய ஒரு குற்றம். இந்த மாதிரி தந்திரம் மூலமாக அல்லாஹ்வுடைய ஒரு தடையை மீறுறது வந்து பாரதூரமான ஒரு குற்றம், அதை நாங்கள் முழுமையாக தவிர்த்து கொள்ளோம்.
குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் எனக்கு ஒரு பதில் வேண்டும். இந்த ஜாஹிலிய காலத்தில் ஹஜ் செய்ய போகலாமா? அப்படி போனால் எனது நிலைமை என்ன?
அதாவது ஹஜ்ஜு வந்து இஸ்லாத்தினுடைய 5 தூண்களில் ஒன்று, அதில் எந்த விதமான சிக்கலும் இல்லை. 5 தூணில் ஒரு தூண் தான் ஹஜ். அப்போ இந்த ஹஜ்ஜை வந்து ஒரு முஸ்லீம் செய்ய போகலாமான்றா தாராளமாக போகலாம், எந்த விதமான சிக்கலும் இல்லை. ஆனால் இங்கே இந்த ஹஜ்ஜு செய்ய போகிற நேரம் வரக்கூடிய சிக்கல்கள் என்னன்னு சொல்லி சொன்னால், பிற விஷயங்களில் சில மாற்றங்கள் இருக்குது. அதாவது சவுதி அரேபியாவில் அந்த காணப்படக்கூடிய அந்த பிறை விஷயங்களில் சில சிக்கல்கள் இருக்குது. இப்போ நாங்கள் பார்க்குறோம் வந்து சவுதியில் அவங்க எப்போ பிறக்கான்னு சொல்லி சொல்கிறாங்களோ அப்போ எங்களுக்கு பிற தென்படாது. அங்கே உள்ள சகோதரர்கள்லாம் எத்தனையோ முறை முயற்சி செஞ்சு பார்ப்பாங்க, பிற தென்படுறதில்லை. அப்போ அவங்க எப்படி அதை அறிவிக்கிறாங்க, ஏதாவது திட்டமிட்டு அறிவிக்கிறாங்களாங்கிறதுல பல சிக்கல்கள் இருக்குது. அப்போ அந்த பிறையில் வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ அந்த பிறை வந்து அவங்க முந்திரத்தினால அமல் இபாதத்தும் வந்து அங்கே சிக்கலுக்கு உள்ளாகுது. உதாரணத்துக்கு 8வது நாள் யவ்மு தர்வியான்னு சொல்கிறேன், அந்த யோமு தர்வியாவை வந்து அவங்க என்ன செய்வாங்க, அதாவது ஒரு நாள் முன்கூட்டி அவங்க போறதுனால வந்து சரியான பிறை கணக்குப்படி ஏழாவது நாள் நடக்க வேண்டிய அந்த விஷயம் எட்டாவது நாள்ல நடக்கும். அதாவது முந்தி செய்வாங்க, முட்கூட்டி செய்வாங்க. அதாவது பெருநாள் வர வேண்டியது பத்தாவது நாள் அறுத்து பலியிட வேண்டியது. இவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு நாள் முந்தி ஒன்பதாவது நாளில் வந்து அறுத்து பலியிறத செய்வாங்க. இப்படியான ஒரு சிக்கலில் இருக்குது. ஒரு எனவே அங்கனை பிய்த்து ஒருவர் தனிப்பட்ட முறையில் அந்த அமலை அவங்களோட கலக்காமல் செய்ய ஏழுமாக இருந்தால் தாராளமாக செய்யலாம். அதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை, அது செய்யணும் கடமை. ஆனால் அதற்குரிய வாய்ப்பு இல்லைன்னால் பல லட்சங்களை செலவழித்து நாங்கள் அந்த இடத்துக்கு போய்த்து இது பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. ரமலானில் ஒரு வாய்ப்பு இருக்குது, உம்ரா செய்தால் ஹஜ் செய்த அதே கூலி கிடைக்கும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதுக்கு ஒரு ஆள் முயற்சி செய்து, அப்போ இந்த அமைப்பு ஒரு ஆளுக்கு செய்ய இயலும். சரியான உரிய பிறை கணக்குப்படி தன்னுடைய அமல் இபாதத்துகளை ஒரு ஆளுக்கு செய்ய இயலும் இருந்தால் அவர் அதை செய்வார். அப்படி செய்ய இல்லை இயலாது என்று சொல்லி சொன்னால் அவர் பெய்து உம்ரா ஏதாவது அமல்களை செஞ்சுக்கிட்டு வருவார். ஆனால் வந்து ஹஜ்ஜுக்குரிய அந்த அமல்கள் செய்யக்கூடிய அமைப்பு அங்கே இல்லை. ஒரு நாள் பிறை முந்திரத்தினால அந்த அமைப்பு இல்லாமல் இருக்குது. அப்போ அவர் பெய்து உம்ராவை செய்வார். அந்த உம்ராவை செய்யறதுக்கு அவ்வளவு செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னால் சாதாரணமாக உம்ராவுக்கு போகிறதுக்கும் அந்த ஹஜ்ஜுடைய காலப்பகுதியில் உம்ராவுக்கு போகிறதுக்கும் லட்சக்கணக்கில் வித்தியாசம் இருக்குது. அதால் வந்து அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தனிப்பட்ட ரீதியில் அந்த அமல்களை ஒரு ஆளுக்கு செய்யலும் இருந்தால் அவங்க தாராளமாக போய்த்து செய்யலாம், எந்த விதமான தடையும் இல்லை.
உலுஹியா கொடுக்கும்போது மாடு அறுக்கப்பட்டு இறைச்சி நிறுக்கப்பட்டு அதற்கான பணம் கொடுக்கப்படுகின்றது. வஹியின் பார்வையில் இம்முறை சரியா?
அதாவது உலுஹியா பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் ஒரு மாட்டுக்கு ஏழு பேர் பங்கு சேருவாங்க. அவள் ஏழு பேர் பங்கு சேர்ந்து ஒரு மாட்டை என்ன செய்வாங்க, அறுப்பாங்க. அவள் இந்த பங்கு இதை பொறுத்தவரையில் ஒருவருடைய மாடு எப்போ அவருடைய கைக்கு அவங்களுடைய அந்த ஏழு பேருடைய கைக்கு சரியாக பூரணமாக கிடைக்குதோ அதுதான் சரியான அமைப்பு. வேண்டைக்கு வந்து என்ன செய்கிறாங்க, அறுத்து போட்டு எல்லாம் முடித்து அந்த இதுகளை வந்து நிறுத்தி அதுக்கு போகிற கொடுக்க போகிற நேரம் அங்கே ஒரு சந்தேகம் ஒன்று வருது. இந்த மாடு வந்து அறுக்கும்போது யாருடைய உரிமையாக இருந்தது, அதாவது யார் மாடு கொடுத்தாரோ மாட்டுடையவருடைய உரிமையா அல்லது அறுக்கும்போது இவங்களோட உரிமையாங்கிற ஒரு டவுட் அதில் வருது. அதே நேரத்தில் மாடுகளை எடுக்கிறதுக்கு இன்னொரு அமைப்பு ஒன்று இருக்குது, மதிச்சு எடுப்பாங்க. அவதை எடுத்து அதுக்குரிய பணத்தை கொடுத்ததோட மாடு இவங்களுக்குரிய சொந்த மாடாக மாறி, அவ அதுக்கு பிறகு இவங்க அறுக்கிற நேரம் அவங்களுடைய மாடாகவே அது இருக்கு. ஆனால் வந்து அறுத்து அது நெருக்கப்படும் வரைக்கும் அதனுடைய உரிமைகள் வந்து கூடுதலாக அந்த மாட்டை யார் கொடுத்தாங்களோ அவங்களோட இதில் இருக்குது. அப்பதால் அது ஒரு வகையான சந்தேகத்தை ஏற்படுத்தி இது பொருத்தமா, இது சரியான ஒரு அமைப்பா, உண்மையிலே அறுக்கும் போது இந்த மாடு இவங்களுக்கு சொந்தமாக ஆகிட்டுதா அப்படின்னு ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. அப்போ நாங்கள் இதை வந்து தவிர்த்து கொண்டு முட்கூட்டியே அந்த மாடுகளுக்குரிய அந்த கட்டணங்களை அதை மதித்து அது அல்லது அதை ஏதோ ஒரு வகையில் அதை நிறுத்தோ அதுக்குரிய அந்த விலையை நிர்ணயித்து அந்த மாடை நாங்கள் வாங்கிடுவோம். அந்த ஏழு பேர் சேர்ந்து அவங்களுக்குரிய அந்த மாடாக ஆக்கிடுவோம். ஆக்கினத்துக்கு பிறகு அவங்க அறுப்பாங்களாக இருந்தால் அது எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லாத ஒரு அமலாக அது இருக்கும். அப்போ அதை நாங்கள் முற்படுத்துறது தான் பொருத்தமானது.
பரலான தொழுகையில் இமாம் சப்தமிட்டு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினால் மக்மூம்கள் ஓத தேவையில்லை, செவிமடுத்தால் மட்டும் போதும் என்பதற்கான ஆதாரமே பலமாக உள்ளது என்பது வஹியின் பார்வையில் சரியா?
அதாவது ஃபாத்திஹா சூரா விஷயத்தை பொறுத்தவரையில் அது மிக நீண்ட ஒரு விளக்கத்தோடு சம்பந்தப்பட்டது. அது சம்பந்தமான பூரணமான ஒரு விளக்கம் ஒரு ரெண்டு மணித்தியாலம் அடங்கிய ஒரு பயான் வந்து எங்களோட இணையதளங்களில் போடப்பட்டிருக்குது. அதை முழுமையாக கேட்டால் அதை பற்றிய விரிவான விளக்கம் எங்களுக்கு கிடைக்கும். பாத்திகா சூராவை பொறுத்தவரையில தொழுகையில கட்டாயம் அது இமாமாலையும் ஓதப்படணும், அதே போல மாமூமாலையும் அது ஓதப்படும். அதுல இமாம் ஓதினால் மாமூம் ஓத தேவையில்லை அப்படின்னு காட்டக்கூடிய எந்த ஒரு தெளிவான ஒரு ஆதாரமும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக சொன்னாங்க, லா ஸலாத லிமன் லம் யக்ரா பிஃபாத்திஹத்தில் கிதாப், யார் ஃபாத்திஹா சூராவை ஓதவில்லையோ அவருக்கு தொழுகையே கிடையாது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ஃபாத்திஹா சூராவை நாங்கள் ஓதுவோம். அதே நேரத்தில் ஓதுறத்தை பொறுத்தவரையில் இமாம் ஓதும்போது நாங்கள் ஓதக்கூடாது. அது குர்ஆன்லையும் தடை வந்திருக்குது, ஹதீஸ்லையும் தடை வந்திருக்குது. குர்ஆன்ல அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்னு சொல்லி சொன்னால், ஃபைதா குரி அல் குர்ஆனு ஃபஸ்தமிஊ லஹு வஅன்ஸித், குர்ஆன் ஓதப்பட்டால் அதை நீங்கள் செவிதாழ்த்தி கேளுங்க, மௌனமாக இருங்க, அல்லாஹ் சொல்கிறான். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சஹி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸில், இமாமுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய உரிமைகளில் ஒன்றும் அவர் ஓதினால் நாங்கள் மௌனமாக இருக்கோம் இப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. வந்த வகையில் ஃபாத்திஹா சூரா ஓதுறதும் கடமை, அதே நேரத்தில் வந்து இமாம் ஓதும் போதும் நாங்கள் ஓத இயலாது தடை. அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் வந்து இதற்குரிய ஒரு இடம் ஒன்று தேவைப்படும். அதாவது இப்படி ஃபாத்திஹா சூராவை மாமூங்கள் ஓதுறதுக்குரிய ஒரு இடம் தேவைப்படும். அவ அந்த இடம் வந்து எதில் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடம் கொடுத்ததாக வரக்கூடிய ஹதீஸ் அபூதாவுதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவ அந்த ஹதீஸில் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தொழுகையில் இரண்டு மௌனங்கள் இருக்கும். முதலாவது அவங்க தொழுகையில் தக்பீர் கட்டினால் ஆரம்ப தக்பீரின் போது மௌனமாக இருப்பாங்க. அந்த மௌனத்தில் என்ன ஓதுவாங்கன்னு சொல்லி சஹி புகாரியில் ஹதீஸ் வருது, அல்லாஹும் பாயித் பைனி உபைன கத்தாயாய என்ற அந்த துவாவை ஓதுவாங்கன்னு ஹதீஸில் வருது. இரண்டாவது அந்த மௌனம் இருப்பாங்க எப்படின்னு சொல்லி சொன்னால், எல்லா கிராத்துகளும் ஓதி முடிச்சதுக்கு பிறகு இருப்பாங்க. அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் வந்து மாமூங்கள் என்ன செய்வாங்கன்றால் சூரா ஃபாத்திஹாவை ஓதிக்கொள்வாங்க. அவங்கன்னு அவங்களோட கடமை மாமூங்களுக்குரிய சூரா ஃபாத்திஹாவுடைய கடமையும் நிறைவேறும். அதே போல் வந்து அந்த இமாம் ஓதும்போது குர்ஆன் ஓதுறது தடைன்ற அந்த தடையும் மீறப்படாமல் அந்த அமல் வந்து சரியாக நடக்கும். அப்போ இந்த ஹதீஸ் வந்து அபூதாவுதில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இது ஆதாரபூர்வமான ஹதீஸ். அப்போ இதில் ஒரு சிலர் வந்து கை வைக்கிறாங்க. அப்போ அந்த கை வைக்கிறது பிழையான கருத்துன்று காட்டக்கூடிய அமைப்பில் வந்து நாங்கள் ஆய்வு செஞ்சு அது சம்பந்தமாக பேசியிருக்கிறோம். அதை பற்றி முழுமையான விளக்கம் தேவைப்பட்டவங்க அந்த பதிவை இன்ஷாலா நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்க.
கிளை அமீர்மார்கள் இஸ்லாத்திற்காக பைஅத் வாங்கும் நடைமுறை உள்ளது, இதற்கு குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் என்ன?
கிளை அமீர்மார்கள் இஸ்லாத்திற்கான பைஅத் வாங்கிறதுக்குரிய ஆதாரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்கள தேடி வந்து பைஅத் செஞ்சு அந்த இஸ்லாத்தை தழுவிட்டு போயிருக்கிறாங்க. ஊரில் உள்ளவங்களும் வந்து பைஅத் செஞ்சிருக்கிறாங்க, வெளியூரில் உள்ளவங்களும் வந்து பைஅத் செஞ்சிருக்கிறாங்க, அதே போல் யுத்தங்களில் சரணடைஞ்சவங்களும் வந்து பைஅத் செஞ்சு இஸ்லாத்தை தழுவிருக்கிறாங்க. இப்படி எல்லா அமைப்புகள்லையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து இஸ்லாத்தை தழுவிருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போகாத சில பகுதிகளுக்கு பிரதிநிதிகளாக அனுப்புவாங்க. உதாரணத்துக்கு மாத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யமனுக்கு அனுப்புனாங்க. அப்போ யமனுக்கு அனுப்புன நேரமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களுக்கு இதே விஷயத்தை சொல்லி கொடுத்தாங்க. அதாவது நீங்கள் வந்து வேதம் கொடுக்கப்பட்ட அந்த சமுதாயத்திட்ட போறீங்க. அப்போ அவங்கள நீங்கள் முதலாவது அழைக்க வேண்டியது ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வான்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு, முதலாவது அழைக்க வேண்டியது. அப்போ அவங்க வந்து அதை சொன்னால், அதை அவங்க ஏற்றுக்கொண்டால், அதற்கு அவங்க கட்டுப்பட்டால், இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு அஞ்சு நேர தொழுக கடமைங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அதுக்கு பிறகு சொன்னாங்க, அதுக்கும் அவர்கள் ஒத்து வந்தால், அதற்கும் அவர்கள் கட்டுப்பட்டால், அடுத்தது சொல்லுங்கள் அவங்களுக்கு ஜகாத் இருக்குது கடமை அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அப்போ அந்த ஜகாத்துக்கும் அவங்க கட்டுப்பட்டால், அந்த ஜகாத்தை எடுக்கும்போது அவங்களோட விசேடமான அவங்க விரும்பக்கூடிய சொத்துக்களை நீங்கள் கை வைக்காமல் ஒரு பொருத்தமான ஜகாத்துக்குரிய பொருளை நீங்க எடுங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி அனுப்புறாங்க. அப்ப இதுதான் வந்து பையா, இதுதான் உடன்படிக்கை. அப்ப மாதிரி நீங்களானவங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுப்புற நேரம் அவங்கள சொல்லி அனுப்புறாங்க. முதலாவது கலிமா சொல்லுவோம். அப்போ ஒரு ஆள் வாரார், யமன்ல உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆள் வாரார், இஸ்லாத்தை தழுவனுண்டால் முஹாத் ரதியல்லாஹுன்னு வந்து கலிமாவை சொல்லுவார். அதுக்கப்புறம் முஹாத் ரதியல்லாஹுன்னு சொல்லுவாங்க, நீங்கள் தொழுகையை தொழணும், அவரை ஏற்றுக்கொள்வார். நீங்கள் ஜகாத் கொடுக்கணும், அதை அவர் ஏற்றுக்கொள்வார். இதுதான் உடன்படிக்கை. அப்போ இந்த உடன்படிக்கை ஒருவர் செய்வாராக இருந்தால், அதுக்கு அவர் கட்டுப்பட்டு வருவாராக இருந்தால், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு நடைமுறை. அதே போல ஹைபர் யுத்தத்தின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அலி ரலியல்லாஹுன்னுகிட்ட கொடியை கொடுத்து அனுப்புறாங்க. அப்ப அந்த கொடியை கொடுத்து அனுப்புற நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து நீங்க திரும்பி பார்க்காம போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அவ அலி ரலியல்லாஹுன்னு அந்த கட்டளையை மதிச்சு அவங்களுக்கு அங்கே இடையில போகும்போது ஒரு சந்தேகம் ஒன்று வருது. என்ன அடிப்படையில் இவங்களோட நாம் போராடுறது, எந்த வகையில் இவங்களை நாம் அழைக்கிறது அப்படின்னு ஒரு சந்தேகம் ஒன்று வருது. அப்போ திரும்பி பார்க்காதீங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதுனால திரும்பி பார்க்காம அப்படியே அங்கிட்டு பக்கமே முகத்தை வச்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, என்ன வகையில் நான் இவங்களை கூப்பிடுறேன். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க, அதாவது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் இதை அவங்க ஏற்றுக்கொள்ளணும், முஹம்மது ரசூலுல்லாஹ் இதை அவங்க ஏற்றுக்கொள்ளணும். அதே போல் அவங்களுக்கு உள்ள நல்ல நல்ல விஷயங்கள் என்ன 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 அவங்களுக்கு கடமைகள் இருக்குது அதை அவங்களுக்கு நீங்கள் தெரிவிங்க, அதை ஏற்றுக்கொள்ளணும். அதே போல் என்ன என்ன அவங்க செய்யக்கூடாது அப்படியான சில விஷயங்கள் அவங்களுக்கு இருக்குது, அதுகளை நீங்கள் சொல்லிக் கொடுங்க, அதை அவங்க ஏற்றுக்கொள்ளணும்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ இதுவும் ஒரு உடன்படிக்கை. அப்போ அலி ரலியல்லாஹுன்னு போயிட்டு அவங்கள அழைப்பாங்க. அப்போ அலி ரலியல்லாஹுன்னு அவங்க வார நேரம் கலிமாவை சொல்லுவாங்க. அதே போல் அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன கடமை, தொழுகை கடமை, ஜகாத் கடமை, வேறு என்ன கடமை எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அதே போல் யாரையும் அநியாயமாக கொலை செய்யக்கூடாது, பழுதூறு சொல்லக்கூடாது, வறுமைக்கு பயந்து பிள்ளைகளை கொலை செய்யக்கூடாது, எல்லாத்தையும் சொல்லி அவங்க அந்த உடன்படிக்கைக்குள்ளே அவங்கள கொண்டு வருவாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் நடந்த ஒரு நடைமுறை. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகாத சந்தர்ப்பத்தில் சஹாபாக்களை அனுப்பி அவங்களையும் அந்த அந்த சமூகத்தில் அந்த உடன்படிக்கை எடுக்கிறதுக்குரிய அந்த கட்டளைகளை போட்டிருக்கிறாங்க. அதுதான் வந்து ஆதாரபூர்வமான ஹதீஸ். இப்போ உணவுக்குரிய நேரம் ஆகிட்டது, நிறைய கேள்விகள் இருக்குது. நாங்கள் முடியுமாக இருந்தால் இந்த கேள்விகளை அப்படியே படித்து வச்சிருந்து எங்களோட ஐயமும் தெளிவும் அதே போல் எங்களுடைய இணையதளம் யூடியூப் தளங்கள் இதுகளில் நாங்கள் இந்த ஒவ்வொரு கேள்விகளுக்குரிய பதில்களையும் இன்ஷாஅல்லாஹ் நாங்கள் தருவோம். அப்போ இந்த காலத்தை பொறுத்தவரை எல்லாருக்கும் நவீன வசதிகள் இருக்குது. இப்போ எல்லாரும் குறைஞ்சபட்சம் ஒரு வீட்டில் ஒரு டச் ஃபோனாக சரி இருக்குது, குறைஞ்சபட்சம் வாட்ஸ்அப்புகள் இந்த யூடியூப்புகள் பார்க்கக்கூடியவங்க 99% இருப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து எங்களோட அந்த யூடியூப் தள முகவரி இருக்குது, அதுகளை நீங்கள் ஜாயின் ஆகி கொள்ளுங்கள். அதே போல் எங்களோட இணையதளம் இருக்குது, அதுகளை நீங்கள் பாருங்கள். வாட்ஸ்அப்புகள் இருக்குது, அதுகளை நீங்கள் கேளுங்கள். அப்போ அதுகளில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த வந்திருக்கக்கூடிய இந்த கேள்விகளுக்குரிய அந்த பதில்களை நாங்கள் கட்டம் கட்டமாக தருவோம். அப்போ எங்களோட நேரம் சுருக்கமாக இருக்கிறதுனால, எல்லாரும் பசியோடு இருக்கிறதுனால, சின்ன பிள்ளைகளும் இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் வந்து இந்த கேள்வி பதிலில் இதோடு சுருக்கிக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு சூழல் ஒன்று இருக்குது. அப்போ இன்ஷா அல்லாஹ் நாங்கள் உரிய சந்தர்ப்பங்களில் அதுக்குரிய பதில்களை தருவோம். அப்போ அந்த உணவு விஷயங்களை பொறுத்த வரையில் அதுக்குரிய